நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, நாம் வாழ்கின்ற இந்த மண் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. பயிர் விளைச்சலை நிர்ணயிப்பதில் மண்ணின் தன்மையும் முக்கிய பங்காற்றுகின்றது. மண் வகைக்கு ஏற்ற சரியான பயிரை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யும் போது அது நமக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கின்றது. இன்று நமது நிகழ்ச்சியில் மண் வகையீடு மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் எம் ஜானகிராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மு. ரா. லதா அவர்கள்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். ஓய்வு பெற்ற வேளாண் உதவி இயக்குனர் மா. ஜானகிராமன் அவர்கள் மண் வகையீடு மற்றும் நிலப்பயன்பாடு நிறுவனத்தில் 1985 முதல் 2007 வரை 22 வருடங்கள் பணி செய்து ஓய்வு பெற்று தற்போது கல்லூரிகளில் மண் வகையீடு குறித்த சிறப்புரைகளை அளித்து வருகிறார். அவர் நமது நிலையத்திற்கு இப்பொழுது வந்துள்ளார். இவர் வேளாண் பல்கலையில் 1974 முதல் 1978 வரை இளம் அறிவியல் வேளாண்மையும், 1992 முதல் 1994 வரை கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரியில் முதுநிலை அறிவியல், மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் பாடத்தில் பயின்றவர். சர்வதேச மண்வள ஆண்டில் ஐயா அவர்கள் வந்துள்ளது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தற்பொழுது கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் முதுநிலை மாணவர்களுக்கு மண் உருவாகுதல் மற்றும் அதன் வகையீடு குறித்த சிறப்புரை அளிக்க வந்துள்ளார்கள். அவரிடம் மண் வகையீடு மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்த கலந்துரையாடலை இப்பொழுது கேட்போம். வணக்கம் ஐயா. முதலில் மண் வகையீடு மற்றும் நில பயன்பாடு என்றால் என்ன என்று கூறுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். மண் வகையீடு என்றால் நமது மண்ணில் பல வகையான குணாதிசயங்கள் இருக்கின்றன. மண் கண்ட ஆழம், மண்ணின் நிறம், மண்ணின் நயம், கட்டமைப்பு, மண்ணின் களி ஒச்சங்கள், களி வழுக்கை, மண் வெடிப்புகள் போன்ற பல வகையான மண்ணின் குணாதிசயங்களுக்கேற்ப மண் பல வகையாக பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த மண்ணை நாம் ஒரு குறிப்பிட்ட வரைபடத்தில் பலவிதமான வகைகளாக பிரித்து மண் மேலாண்மைக்காக பல பெயர்களை கொடுத்து பல வகை மண் வகைகளை வகையீடு செய்வதே மண் வகையீடு எனப்படும். அந்த மண் வகையீடை அடிப்படையாக கொண்டுதான் நிலப்பயன்பாடை நம்மால் செய்ய முடியும். உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் பொதுவான மண் வகை என்பது 12 வகையாக சொல்வார்கள். அந்த 12 வகையில் ஒரு மண் வகைக்கு செய்யக்கூடிய அந்த மேலாண்மையானது மற்றொரு மண் வகைக்கு பொருந்தாது. தமிழிலும் மண்ணை பலவாக பிரித்திருக்கிறார்கள். கரிசல், வெப்பல், செவல், பொக்குமண், செம்பொறை மண் என்று பலவாக பிரித்திருக்கிறார்கள். இவ்வாறு பிரிக்கக்கூடிய இந்த மண்ணிலுமே நாம் கரிசலில் செய்யக்கூடிய மேலாண்மையை செவலில் செய்ய முடியாது. அந்த கரிசல் எந்தெந்த இடங்களெல்லாம் வருகிறது, அந்த செவல் எந்தெந்த இடங்களெல்லாம் வருகிறது என்பதை வரைபடத்தில் நாம் தெளிவாக அதை பிரித்து அதன்படி நாம் மேலாண்மை செய்வதுதான் உசிதமான வழி என்பதால் மண் வகையீடு செய்து அதன் அடிப்படையில் மேலாண்மை செய்வது நிலப்பயன்பாட்டிற்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்பது எனது கருத்து.
மண் வகையீடு மற்றும் நிலப்பயன்பாடு குறித்து அழகாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. இப்பொழுது மண் வகையீடு எவ்வாறு மண் மேலாண்மைக்கு உதவுகிறது என்பதை பற்றி சிறிது கூறுங்கள்.
அதாவது பொதுவாக மண் உருவாகுவதற்கு 5 முக்கிய காரணிகள் இருக்கிறது. 1, மண்ணில் இயற்கையாக இருக்கக்கூடிய பேரன் மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய பாறை வகைகள். 2, அங்குள்ள தட்பவெப்ப நிலை. 3, நிலச்சரிவு, டோபோகிராஃபி என்று சொல்லக்கூடிய அந்த நிலச்சரிவு. 4, மண்ணில் இருக்கக்கூடிய அங்ககப் பொருள்கள், ஆர்கானிக் மேட்டர் என்று சொல்லக்கூடிய அங்ககப் பொருள்கள். 5, காலம். இந்த 5 சேர்ந்துதான் ஒரு மண்ணை உருவாக்குகிறது. பல இடங்களில் இதன் அடிப்படையில் தான் பல வகையான மண்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல உருவாகின்றது. உதாரணத்துக்கு இப்பொழுது நாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு மண் இங்குள்ள மழை அளவு ஒரு 600-700 mm இருக்கும் என்று வைத்துக்கொண்டால், இதே மழை அளவு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோடு கல்குளம் வட்டங்களில் 2000 அல்லது 2500 mm மழையளவு இருக்கும். அங்கே உள்ள மண்ணானது இங்குள்ளதிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு விடுகிறது. அவ்வாறு மாறுபடும் பொழுது அங்குள்ள மண் இங்குள்ள மண்ணை விட பல வகைகளிலும் பலவிதமாக பிரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை அல்பிசால் என்று நாம் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த இடத்தில் நாம் செய்யக்கூடிய மேலாண்மையானது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மண் வகைக்கு எந்த விதத்திலும் அது உதவாது. அதனால்தான் இந்த 5 விதமான காரணிகளினால் எவ்வாறு மண் உருவாகிறது, அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி எவ்வாறு உருவாகிறது என்பதை நாம் முதலில் கண்டறிந்து, இப்பொழுது கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் நம்முடைய அந்த நிலச்சரிவானது பல இடங்களில் மாறுபட்டிருக்கிறது. அந்த நிலச்சரிவிற்கேற்ப பலவிதமான மண்கண்ட குழிகளை அமைத்து அந்த குழிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குழிகளில் உள்ள ஏற்கனவே நான் சொன்னபடி உள்ள மண்ணின் ஆழம், மண்ணின் நிறம், மண்ணின் நயம், மண்ணின் கட்டமைப்பு, மாட்லிங் என்று சொல்லக்கூடிய களி ஒச்சங்கள், களி படிமங்கள், சிலிக்கன் சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய களி வழுக்கை, களி வெடிப்புகள், களியினுடைய தாதுக்கள், இவையற்றெல்லாம் கணக்கில் கொண்டு அதை தவிர அந்த மண்ணை சோதனைச்சாலைக்கு எடுத்து சென்று அதிலுள்ள கார அமில நிலை, உப்பின் நிலை, பிறகு அதிலுள்ள சுக்கான் தன்மை, அங்ககத்தன்மை, கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, பேஸ் சேச்சுரேஷன், எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் பர்சன்டேஜ், இது போன்ற பல வகையான சோதனைகளை செய்து மேலும் மண்ணில் உள்ள அந்த நயத்தை பல வகையாக பிரித்து, மணல் எவ்வளவு இருக்கிறது, களி எவ்வளவு இருக்கிறது, தோமில் எவ்வளவு இருக்கிறது, அதாவது சாண்டு, சில்ட், கிளே போன்றவை எவ்வளவு இருக்கிறது என்பதெல்லாம் கணக்கிட்டு நிலத்தில் செய்தவற்றையும் சோதனை சாலையில் செய்தவற்றையும் இணைத்து அந்த மண்ணை வகைப்படுத்தி அதை கிளாசிஃபிகேஷன் என்று சொல்வோம். ஆங்கிலத்தில் சாயில் ஆர்டர், சப் ஆர்டர், கிரேட் குரூப், சப் குரூப், ஃபேமிலி, சீரீஸ் என்று சொல்வார்கள். அந்த சாயில் சீரீஸ் படி மண்ணை வகைப்படுத்தி அந்த வகைக்கேற்ப ஒவ்வொரு வகையான உத்திகளை நாம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மண்ணிற்கு தகுந்தமான அந்த உத்திகளை நம்மால் செயலாக்க முடியும், செயலாற்றி அதன்படி நல்ல விளைச்சலை நம்மால் பெற முடியும். உதாரணத்துக்கு இப்போ இருகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மண் வகையில் நெல்லே வராது. அந்த நெல்லே வராத ஒரு நிலத்தில் நாம் நெல்லை போட்டு பிரயோஜனம் கிடையாது. அதே போல் நாங்குநேரி என்று சொல்லக்கூடிய ஒரு மண் வகையில் மாமரமானது அதிகபட்சமாக வராது, நல்ல விளைச்சலை தராது, குறைவான விளைச்சலை தரும். அந்த இடத்தில் அதை போடுவதற்கு பதிலாக கடையநல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த மண் வகையில் அந்த மாமரமானது மிக அழகாக வளர்ந்து நல்லபடியான மகசூலை தரக்கூடிய ஒரு காரணத்தினால் கடையநல்லூரில் அந்த மாமரத்தை வளர்ப்பதால் நமக்கு நல்ல ஒரு மகசூல் வரும் என்பதை நாம் கண்டறியக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் இந்த மண் வகையீட்டின் மூலம் நமக்கு புலப்படுகின்றது. எனவேதான் இந்த மண் வகையீடு என்பது மிகவும் முக்கியமானது. மண் வகையீட்டை செய்து அதன்படி மண் மேலாண்மையை செய்தால் அதிகமான விளைச்சல் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
மிகவும் நன்றாக கூறினீர்கள். இப்போ அடுத்ததாக மண்ணை வந்து இப்போ செம்மண், கரிசல் மண், வண்டல் மண் இவ்வாறு வகைப்படுத்தி பயிர்களை வளர்ப்பது சரியான முறையாக இருக்குமா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
பொதுவாக ஓரளவுக்கு செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், குருத்து மண் என்று அந்தந்த வகைகளில் ஓரளவுக்கு அதற்கு தகுந்த மாதிரி பயிர்களை வளர்ப்பது சரியாக இருக்கும் என்றாலும் அந்த செம்மண்ணுக்குள்ளேயே பல வகைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு செம்மண்ணை பொதுவாக செவல் என்று சொல்வார்கள். அந்த செவலுக்குள்ளேயே நயம் செவல், கட்டிச்செவல், இரத்தச்செவல், நீர்க்கல் செவல், சுக்கான்கல் செவல் என்று பல வகையான செவல்கள் இருக்கின்றன. அதே போல் கரிசலிலும் நயம் கரிசல், அசல் கரிசல், பொட்டக்கரிசல், மட்டக்கரிசல், வெங்காய பொட்டல், வெப்பல், பொட்டல் போன்ற பல வகைகள் இருக்கின்றன. வண்டல் மண்ணிலும் கடல் வண்டல், ஆட்டு வண்டல், குருத்து வண்டல் போன்ற பல வகையான வகைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த குறிப்பிட்ட வகைக்கு தகுந்த மாதிரி பயிர் செய்வதே சாலச் சிறந்ததாகும். பொதுவாக செம்மண், கரிசல் மண், வண்டல் மண் என்று அதில் ஓரளவுக்கு நாம் பயிர்களை தேர்வு செய்தாலும் அதற்குள் அடங்கக்கூடிய உப வகைகளுக்கு ஏற்ற பயிரை நாம் தேர்ந்தெடுத்து அதை பயிர் செய்ததால் அதிக மகசூலை அடையலாம் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை.
அடுத்ததாக இப்போ மண்ணியல் துறை வந்து மற்ற வேளாண் அறிவியலோடு எவ்வாறு இணைந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
கண்டிப்பாக எல்லா துறையும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டால்தான் அதிக மகசூலை பெற முடியும். இரண்டு கையும் சேர்ந்து தட்டினால்தான் சத்தம் வரும். மண்ணியல் துறை மட்டுமே இதை அனைத்தையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு துறையும் இதனுடன் தொடர்பு கொண்டு சில வகையான ஒரு யுக்திகளை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு மண் என்று சொல்லும் பொழுது மண் கீழுள்ள பாறையிலிருந்து தோன்றுகிறது. தாயைப் போல பிள்ளை நூலைப் போல சேலை என்கும் என்ற ஒரு பழமொழிக்கேற்ப கீழே உள்ள பாறையில் என்ன தாதுக்கள் இருக்கிறதோ அந்த தாதுக்கள் தான் நமது மண்ணிற்கு வந்து சேருகிறது. அப்பொழுது அந்த ஜியாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த துறை நம் மண்ணியலோடு இணைய வேண்டும், இணைந்து வேலை செய்ய வேண்டும். சில இடங்களில் நாம் அப்பட்டைட் என்று சொல்லக்கூடிய மணிச்சத்தை தரக்கூடிய அந்த தாதுக்கள் எந்தெந்த இடங்களில் அதிகமாக இருக்கிறது என்பது அந்த ஜியாலஜி துறைக்கு நன்றாக தெரியும். அந்த அப்பட்டைட்டிலும் பல வகைகள் இருக்கின்றன. குளோரப்பட்டைட், ஃப்ளோர் அப்பட்டைட், ஹைட்ராக்ஸ் அப்பட்டைட், ஆக்சி அப்பட்டைட் என்று பல வகைகள் இருக்கின்றன. இவை இருக்கக்கூடிய இடங்களில் காம்ப்ளெக்ஸ் மினரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலம் அது வந்து மண்ணிற்கு வரும்பொழுது, மேல் மண்ணுக்கு வரும்பொழுது அது வந்து எடுக்கக்கூடிய ஒரு உரமாக மாறுகிறது, அவைலபிள் பாஸ்பரஸாக மாறுகிறது. அதனால் அந்த அடி ஆழத்தில் உள்ள ஒரு பாறைகளில் எந்த அளவுக்கு அந்த அப்பட்டைட் மினரல் இருக்கிறது என்பதை ஒரு ஜியாலஜி என்ற துறை நமக்கு நம்முடன் இணைந்து பணியாற்றினால் நல்ல முறையில் நாம் செய்ய முடியும். அதேபோல் இந்த மண்ணில் க்ராப் பிசியாலஜி என்று சொல்லக்கூடிய துறைகளும் அக்ரானமி என்று சொல்லக்கூடிய துறைகளும் சேர்ந்து வரும்பொழுது, உதாரணத்திற்கு சில இடங்களில் அந்த மண்ணில் கீழே ஃபெல்ஸ்பார் என்று சொல்லக்கூடிய ஆர்த்தோக்ளேஸ் ஃபெல்ஸ்பார் என்று சொல்லக்கூடிய பொட்டாசியம் அதிகமாக உள்ள ஒரு பாறை வகைகள் இருக்கும். அந்த பாறை வகைகள் மண்ணிற்கு வரும்பொழுது டோட்டல் பொட்டாசியமாக மாறும், டோட்டல் சாம்பல் சத்தாக மாறும். பொட்டாசியம் என்றால் சாம்பல் சத்து. அது மேல் மண்ணுக்கு வரும்பொழுது அவைலபிள் சாம்பல் சத்தாக மாறும். இந்த அவைலபிள் சாம்பல் சத்து பயிருக்கு போகும்பொழுது அந்த மற்ற சத்துக்களை ரெகுலேட் பண்ணக்கூடிய சத்துக்களாக இது இருக்கக்கூடிய காரணத்தினால் அக்ரானமி, க்ராப் பிசியாலஜி போன்ற அனைத்து துறைகளும் மண்ணியலோடு சேர்ந்து இணையும் பொழுது நல்ல விதமான ஒரு ஆராய்ச்சியை நம்மால் தொடர முடியும். அதே சமயத்தில் நாம் மகசூலை எந்த அளவுக்கு அதிகமாக விவசாயிகளுக்கு கொடுக்க முடியுமோ அது நிச்சயமாக எல்லா துறைகளும் சேர்ந்து செய்யும் பொழுது கொடுக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஐயா, மிகவும் நன்றாக கூறினீர்கள். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, மண்ணியலுக்குள்ளேயே வந்து இப்போ இந்த மண் வகைகளை பொறுத்து நம்மளே இப்போ டிஃப்ரெண்ட் டிசிப்ளின் சொல்கிறோம், சாயில் ஃபர்டிலிட்டி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது மாதிரி சொல்கிறோம், அதற்கிடையே உள்ள சம்பந்தம் குறித்தும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
நிச்சயமாக, அதாவது சாயில் ஃபர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய துறையானது மண்ணினுடைய சத்துக்கள் என்னென்ன இருக்கின்றது, மண்ணினுள்ள தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மண்ணினுள்ள நுண்ணூட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி நன்று தெளிவாக ஆராய்ச்சி செய்கிறது. இந்த மண்ணினுடைய மேலோட்டத்தில் உள்ள தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டங்கள் போன்றவை எளிதில் மாறக்கூடிய தன்மையுடையவை, ஹைலி டைனமிக் பேராமீட்டர்ஸ் என்று நாம் சொல்வோம். ஆனால் ஒரு பயிரை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பயிருக்கு எவ்வளவு தேவை என்று கண்டறிவதற்கும் அந்த பயிருக்கு தேவையான உரத்தை அளிப்பதற்கும் இந்த துறை மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதே போல் மண் வேதியியல் என்று வரும்பொழுது நாம் ஏற்கனவே சொல்லும் பொழுது அந்த சாயில் ப்ரொஃபைல், அந்த சாயில் வகைகளை செய்யும் பொழுதே மண் வேதியியலுக்குண்டான தேவையான காரணிகளை நாம் ஏற்கனவே கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களை எல்லாம் நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதே போல் மண் நயம் என்பது சாயில் பிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மண் பௌதீகத்தில் வருகிறது. அந்த மண் பௌதீகம், மண் ரசாயனம், ஃபெர்டிலிட்டி, மண் மேல் அடுக்கில் அமர்ந்துள்ள மண் வளம், இது வந்து எல்லாம் சேர்ந்து அந்த மண் வகையீட்டில் வந்துவிடும். இந்த மண் வகையீடு மண் வளம், மண் பௌதீகம், மண் ரசாயனம் இதையெல்லாம் இணைத்துத்தான் இந்த மண் வகையீடு செய்யப்படுகிறது. அதை பொறுத்துத்தான் அந்த மண் வகைகளை நாம் பிரிக்கின்றோம்.
இப்போ மண் வகையீடு குறித்து அழகாக சொன்னீங்க சார். இப்போ இந்த துறை வந்து நிறைய பிளாக்ல வந்து இந்த மாதிரி சாயில் சர்வே பண்ணுறாங்க. இது வந்து விவசாயிகளுக்கு நேரடியாக எப்படி பயன்படும், விவசாயிகளுக்கு நேரடியாக எப்படி பயன்படும் அப்படிங்கிறது குறித்து சொல்லுங்கள்.
இது 100% விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்படும். நான் ஏற்கனவே சொன்னபோது மண் வகைகளை தெளிவாக கண்டறிஞ்சு அந்த வரைபடத்தில் அந்த என்னென்ன மண் வகைகள் ஒரு கிராமத்தில் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக வகுத்துட்டோன்னா அந்தந்த மண் வகைகளுக்கு தேவையான பொருத்தமான பயிரை நம்மால் பரிந்துரை செய்ய முடியும். அந்த பொருத்தமான பயிரை, அந்த மண் வகைகளுக்கு பொருத்தமான பயிரை நாம் பயிரிடும் பொழுது நிச்சயமாக அதிகமான மகசூலை நாம் பெற முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போது நாம் பல ஆராய்ச்சிகள் செய்ததில் சிஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையின்படி ஒரு பயிரை ஒரு மண்ணிற்கு எவ்வாறு பொருத்துவது என்பதில் 5 நிலைகள் இருக்கின்றன. ஒன்று, மிகவும் பொருந்தக்கூடிய நிலை, ஹைலி சூட்டபிள். மிதமாக பொருந்தக்கூடிய நிலை, மாடரேட்லி சூட்டபிள். குறைவாக பொருந்தக்கூடிய நிலை, மார்ஜினலி சூட்டபிள். தற்பொழுது பொருந்தாத நிலை, கரண்ட்லி நாட் சூட்டபிள். எப்பொழுதுமே பொருந்தாத நிலை, பெர்மனன்ட்லி நாட் சூட்டபிள். ஒரு பயிர் அந்த ஒரு மண்ணிற்கு எப்பொழுதுமே பொருந்தாது என்று வரும்பொழுது அந்த பயிரை அந்த மண்ணில், உதாரணத்துக்கு நான் சொல்வது போல இருகூர் என்ற அந்த மண் வகையில் அந்த மாமரத்தை நட்டு நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. எப்பொழுதும் அது பொருந்தாது. மேல் மண்ணை பார்க்கும் பொழுது அது நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அதனுடைய மண் கண்ட ஆழம் ஒரு 30-35 சென்டிமீட்டரில் கடும் பாறை அதில் வந்து விடுவதால் அந்த மண் வகையில் அந்த மரமானது அந்த மண்ணை தொலைத்து கொண்டு போக வழியில்லாததனால் குட்டையாகவே இருந்து அதிக மகசூலை தர முடியாமல் பொருத்தமற்று போய்விடுகிறது. இதுபோல சில இடங்களில் பார்க்கும் பொழுது நெல்லுக்கு பொருந்தாத இடத்தில் நெல்லை சில இடங்களில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் ஒவ்வொரு பயிரும். ஆனால் இந்த ஒரு வகையீட்டு மூலமாக எப்படி நமக்கு ஜாதகத்தை பார்ப்பது போல அந்த மண்ணிற்கு எந்த பயிர் அதிக அளவில் பொருந்தும் என்பதை கண்டறிந்து அந்த பயிரை நாம் அதில் வளர்த்து நல்ல மகசூலை அடையலாம். நல்ல மேலாண்மை உத்திகளும் அதற்கு நாம் தெரிவிக்கலாம். இதில் நிச்சயமாக நமக்கு 100% வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை.
இதுவரை மண் வகையீடு மற்றும் நில பயன்பாடு, மண் வகையீடு எவ்வாறு மண் மேலாண்மைக்கு உதவுகிறது என்பது சொன்னீர்கள் ஐயா, மிகவும் நன்றி. இது விவசாயிகள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
இதுவரை மண் வகையீடு மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து ஓய்வு பெற்ற வேளாண்மை உதவி இயக்குனர் எம் ஜானகிராமன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் நமது பல்கலைக்கழக மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மூரா லதா அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். 0422243105 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.